அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஒரு நாள் ஒருவர் கேட்கிறார், மா அக்ஸரு மா யுத்கிலுன் நாஸல் ஜன்னா, மக்களை அதிகமாக சுவர்க்கத்திற்கு இட்டு செல்லக்கூடியது எது என்று கேட்கிறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தக்வல்லாஹ் வ ஹுஸ்னுல் குல்க், தக்வாவும் நல்ல அஹ்லாக்கும் தான் என்று சொன்னார்கள். மீண்டும் அவர்களிடம் கேட்கப்படுகிறது, அதிகமாக மனிதர்களை நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடியது எது எது? அதற்கு அல் ஃபமு வல் ஃபர்ஜ், நாவும் மர்மஸ்தானமும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் என்று அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி திருமேதியிலே பதிவாகி இருக்கிறது. இது ஒரு ஆதாரபூர்வமான பலமான செய்தி என்று ஷேக் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போ பொதுவாக நாம் எல்லோரும் சுவர்க்கம் நரகம் என்ற இரண்டையும் ஈமான் கொண்டிருக்கிறோம். இதிலே நமக்கு கடுகளவும் சந்தேகம் கிடையாது. சுவர்க்கம் என்ற ஒன்று இருக்கிறது, நரகம் என்ற ஒன்றும் இருக்கிறது. இரண்டுமே படைக்கப்பட்டிருக்கின்றன, இப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றன என்பது நம்முடைய அகீதாவாகும். அப்ப இந்த சுவர்க்கம் என்பது நிரந்தரமானது, அதே போல நரகமும் நிரந்தரமானது என்பதும் நம்முடைய நம்பிக்கையாகும். சொர்க்கம் நிரந்தரமானது, நரகம் நிரந்தரமானது. ஏன் இந்த நிரந்தரமானது என்று திரும்ப வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால், ஒரு சிலர் சுவர்க்கம் நிரந்தரமானது ஆனால் நரகம் அழிந்து போய்விடும் என்கிற சில பிழையான வழிகட்ட கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பதிவு செய்வார்கள். அதையும் ஒரு மௌலவி பேசினார் என்றால் மக்கள் அப்படி நம்பி விடுவார்கள் என்பதற்காக இந்த செய்தியை சொல்லுவோம். சுவர்க்கமும் நரகமும் இப்போதும் படைக்கப்பட்டிருக்கின்றன, அந்த இரண்டுமே நிரந்தரமானவை, எப்போதும் இருக்கக்கூடும். ஆனால் அதற்குள் மக்கள் நுழைவிக்கப்படுவது என்பது மரும நாளைக்கு பிறகு என்பதும் நம்முடைய நம்பிக்கையாகும். அப்ப நம்முடைய இலட்சியம் என்னவென்று கேட்டால், சுவர்க்கம்தான், நான் சுவர்க்கத்தை அடைய வேண்டும், இதுதான் என்னுடைய லட்சியம். இதுக்காகத்தான் நம்ம இந்த உலகத்தில் பாடுபடுகிறோம், கஷ்டப்படுகிறோம், தியாகங்கள் செய்கிறோம் என்பது நம்முடைய நிலைப்பாடு. நரகத்தை நாம் மேக்சிமம் பயந்து கொள்ள வேண்டும், நரகத்திற்கு ஒரு செகண்ட் கூட போய்விடக் கூடாது. ஏனென்றால் நரகம் என்பது மிக பயங்கரமான ஓரிடமாகும். அந்த நரகத்தின் பயங்கரத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, நரகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிக சிம்பிளான, நரகத்தில் ஒப்பீட்டு ரீதியில மிக சாதாரணமான தண்டனை என்னவென்றால், நெருப்பாலான இரண்டு செருப்புகள் அவருக்கு அணிவிக்கப்படும், அதை அணிந்தால் அவருடைய தலையில் உள்ள மூளை கொதிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். குறைந்த வேதனையின் நிலை எது இதுவென்றால், பெரிய வேதனைகளை பற்றி நாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறையவே பார்க்கிறோம். சும்மா சில விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்லும் போது மிக பயங்கரமாக இருக்கும். இப்ப இந்த உணவுகள், அங்கே தரப்படக்கூடிய பானங்கள், இவைகளை பற்றி குர்ஆன் சொல்லக்கூடிய, ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டால் நிச்சயமாக ஒரு மனிதனால் அதை கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமான. அதனாலதான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நான் அறிவதை நீங்கள் அறிவீர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சமாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். அப்ப நம்முடைய முழு லட்சியமும், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நரகம் போய்விடக் கூடாது, சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்பதுதான். இந்த சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அதற்குரிய வழிகள் என்ன? அதிகமாக ஒரு மனிதனை சுவர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற வழி என்ன என்று கேட்கிற போது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், தக்குவல்லா, தக்குவா சுவர்க்கத்திற்கு அதிகமாக கொண்டு போய் சேர்க்கும். அதே போல ஹுஸ்னுல் குல்க், நல்ல பண்பாடுகள் ஒரு மனிதனை சுவர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்கிறார்கள். அதிகமாக ஒரு மனிதனை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது எது என்று கேட்டபோது, அவனுடைய நாவு, நாக்கு அதிகமாக ஒரு மனிதனை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அதே போல அவனுடைய மர்மஸ்தானமும் அவனை அதிகமாக நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்று சொன்னார்கள். உண்மையிலேயே இந்த நான்கு விஷயங்கள், அதாவது தக்வல்லா, ஹுஸ்னுல் குல்க், அதே போல நாக்கு, மர்மஸ்தானம், இந்த நான்கு விஷயங்களும் நம்மை சுவர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கிற விஷயங்களாகவும் நம்மை நரகத்திற்கு கொண்டு சேர்க்கிற விஷயங்களாகவும் காணப்படுகின்றன. தக்குவா ஹுஸ்னுல் குல்க் இல்லாமல் போனால் நரகம், நாக்கையும் ஃபர்ஜையும் ஒழுங்காக பயன்படுத்தாமல் அதை ஹராமான முறைகளில் பயன்படுத்தினால் நரகம் போய் விடுவோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்போ புனிதமிகு ரமலானை நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த ரமலானில் இந்த நான்குக்குமான பயிற்சி கடுமையான முறையில் தரப்படுகிறது. சுபஹானல்லாஹ், முதலாவது விஷயம் தக்வா. சுவர்க்கத்திற்கு ஒரு மனிதனை இட்டுச் செல்லக்கூடிய முதலாவது மிக பிரதானமான அம்சமாக குர்ஆனும் ஹதீஸும் தக்வாவை அடையாளப்படுத்துகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லும் போது வல் ஆகிபத்து லில் தக்வா, இறுதி முடிவு இறுதி வெற்றி தக்வாவுக்குத்தான் இருக்கிறது என்று சொல்கிறார். இன்ன லில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக தக்வா உள்ளவர்களுக்கு தான் வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். வலக்கத் வஸ்ஸைனா அல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லா, உங்களுக்கும் உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் நாம் செய்த வசியத். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினருக்கும் அதற்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்களுக்கும் நாம் செய்த வசியத் என்னவென்றால், இத்தகுல்லா, அல்லாஹுவை நீங்கள் தக்குவா செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான். இந்த தக்குவாவில் தான் வெற்றி இருக்கிறது, தக்குவாவில் தான் வெற்றி இருக்கிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தக்வாவை வசிய செய்வார்கள். இர்பால் இப்னு சாரியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், பிரபல்யமான ஹதீஸ், அவர்கள் சொல்கிறார்கள், வஅதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள், வஅஸ் செய்தார்கள், வஜிலத் மின்ஹல் குலூப், அந்த உபதேசத்தை கேட்டு எங்களுடைய உள்ளம் எல்லாம் பயந்து போயிருந்தன, வதரஃபத் மின்ஹல் உயூன், அந்த பயானை கேட்டு அந்த உபதேசத்தை கேட்டு எங்களுடைய கண்களால் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தன. அப்போது ஒருவர் கேட்கிறார், கஅன்னஹா மூஇபத்து முவஜ்ஜின் ஃபௌஸினா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் இப்படி பேசுவதை பார்த்தால் இது ஒரு விடை பெறுகிறவருடைய பேச்சு போன்று எங்களுக்கு தோன்றுகிறது, எனவே எங்களுக்கு நீங்கள் வசிய செய்யுங்கள் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உருக்கமான உரையை ஆற்றி கொண்டிருக்கும் போது சொல்கிறார்கள், ஊசிக்கும் பித்தக்குவல்லா, உங்களுக்கு நான் செய்கிற வசியத், அல்லாஹுவை நீங்கள் தக்வா செய்து கொள்ள வேண்டும், அல்லாஹுவை நீங்கள் தக்வா செய்து கொள்ள வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சில சஹாபாக்கள் வந்து எங்களுக்கு வசிய செய்யுங்கள் யா ரசூலுல்லாஹ், இத்தகில்லா, நீ அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ள என்று சொல்வார்கள். சில நேரங்களில் சில தூதுவர்களை தாயிகளை வெளியூர்களுக்கு அனுப்புவார்கள், அப்போது அவர்களுக்கு தக்வாவை வசிய செய்வார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிம்பருக்கு ஏறுகிற போது ஹுதுபத்துல் ஹாஜா இன்னல் ஹம்தலில்லா நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு என்ற அதை ஓதிட்டு மூன்று குர்ஆன் வசனங்களை ஓதுவார்கள். இப்போ பொதுவாக குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஹுதுபாக்கள் நிகழக்கூடிய பள்ளிகளுக்கு போகிறவர்களுக்கு அது பாடம், இன்னல் ஹம்தலில்லா. அதுல மூன்று குர்ஆன் வசனங்கள், முதலாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இரண்டாவது வசனம், யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்கும் அல்லதி கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ கலக மின்ஹா ஜௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வ நிஸாஅ வ தக்குல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா என்கிற வசனம். மூன்றாவது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுத்இல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா. இந்த மூன்று வசனங்களை மோதாமல் அவர்கள் ஹுத்பாவை ஆரம்பிக்க மாட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்போ இதை ஆதாரமாக வைத்து இமாம்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு ஹத்தீப் மிம்பருக்கு ஏறினால் வெள்ளிக்கிழமை தக்குவாவை அவர் வலியுறுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய சமுதாயத்தில் அது வலியுறுத்தப்பட்டு கொண்டே வருகிறது, அது கடுமையாக வலியுறுத்தப்படுகிறது. எந்த ஒரு பள்ளியாக இருந்தாலும் அது இந்த இயக்கங்கள் மதுஹபுகள் பிரிவுகளை எல்லாம் தாண்டி எந்த பள்ளிக்கு போனாலும் எல்லோருமே இந்த தக்வாவை வலியுறுத்துவதை பார்க்கிறோம். சிலர் ஒரு வாசகத்தை பாடமாக்கி, அல்லாஹுவின் நல்லடியார்களே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று நான் வசிய செய்கிறேன் என்று அப்படி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் என்று அப்படி சொல்லி அதே ஓதுவார்கள். அது ஏதோ ஹதீஸ்ல வந்த வாசகம் போல அந்த அளவுக்கு அது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. என்னால் தக்வாவில் தான் வெற்றி இருக்கிறது. தக்வா என்பது பொதுவாக இறையச்சம் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆனால் இறையச்சமும் தக்வாவுக்குள் உள்ள பகுதியாகும், இறையச்சமும் தக்வாவுக்கு உள்ளே உள்ள ஒரு பகுதியாகும். தனியாக தக்வா என்பது இறையச்சம் என்று மட்டும் மொழிபெயர்ப்பது என்பது பொருத்தமானதல்ல. ஏனென்றால் குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் இறையச்சத்திற்கு மூன்று சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று ஹவுஃப், இன்னமொன்று ஹஷ்யா, இன்னமொன்று ரஹ்பா. இந்த மூன்று சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நீங்கள் மூமின்களாக இருந்தால் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், எனக்கு பயப்படுங்கள். அல் ஹவ்ஃபு மின் அல்லாஹ். அதே போல வலா தஹ்ஷவுன் நாஸ், மனிதர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், எனக்கே நீங்கள் பயப்படுங்கள் என்று ஹஷ்யா என்பதை அல்லாஹு தஆலா பயத்துக்கு பயன்படுத்துகிறான். வஐயாய ஃபர்ஹபூன், என்னே நீங்கள் பயப்படுங்கள் என்று சொல்கிறான். ஆனால் தக்வா என்றால் நேரடியான அர்த்தம் ஒரு விகாயா, ஒரு தடையை ஏற்படுத்துவது. விகாயா என்பது தக்வாவில் உள்ள ஒரு ஒரு சொல்லாகும். விகாயா என்று சொன்னால் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்வது, தடை ஏற்படுத்துவது என்கிற கருத்துக்களை தரும். அப்ப தக்வா என்று சொன்னால் நமக்கும் நரகத்திற்கும் இடையில் ஒரு தடையை ஏற்படுத்துவது தக்வா என்பது நேரடி அர்த்தமாகும். நமக்கும் நரகத்திற்கும் இடையில் ஒரு தடையை, ஒரு திரையை ஏற்படுத்துவதுதான் தக்வா என்பதனுடைய அர்த்தமாகும்.